Je veux nager plus vite que les poissons.
Je veux que tout le monde vienne manger à la maison.
Chez Grand Optical, nous pensons que pour voir les choses en grand, il faut commencer par bien voir. Alors nous vous offrons l'examen de la vue. Prenez rendez-vous sur grandoptical.com.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 16, இறை வசனங்கள் 16-20. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும், நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்று பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இறை இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு நம் அனைவருக்கும் இன்றைய வாசகத்தின் வழியாக நாம் முன்னுரையிலே கேட்டது போல ஒரு மாபெரும் மகிழ்ச்சியூட்டுகின்ற செய்தி. இயேசுவினுடைய பிறப்பு விழாவை பற்றி பேசுகின்ற பொழுது, அந்த இயேசுவினுடைய பிறப்பு விழா நிகழ்வுகளை எல்லாம் குறித்து காட்டுகின்ற பொழுது, மத்தேயு நற்செய்தியாளரும் லூக்கா நற்செய்தியாளரும் இந்த சொற்பதத்தை பயன்படுத்துவார்கள். உலகனைத்திற்கும் மகிழ்ச்சியூட்டுகின்ற ஒரு நற்செய்தி என்று இயேசுவினுடைய பிறப்பை சுட்டி காட்டுவார்கள். அதே போன்று இயேசுவின் வாயிலிருந்தே இன்று இந்த உலக மக்கள் அத்துணை பேருக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு மாபெரும் மகிழ்ச்சியூட்டுகின்ற நற்செய்தி என்னவென்றால், உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும், உங்கள் துன்பம் மகிழ்ச்சியாக மாறும், உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இன்னும் சற்று நாட்களில் கலைந்து போகும் என்பதுதான் அந்த செய்தியாக இருக்கின்றது. இது எப்படி சாத்தியம்? இன்று நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழல், ஒரு வெறுமை, ஒரு தனிமை, ஒரு நோயினுடைய அச்சுறுத்துதல், இயல்பு வாழ்க்கை இல்லாமை, இந்த காலகட்டத்திலே இயேசுவினுடைய இந்த வார்த்தை எப்படி நமக்கு நிறைவு கொடுப்பதாக அல்லது மன நிம்மதியை கொடுப்பதாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, நான் குருத்துவ கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த பொழுது, திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைக்கு சிறைப்பணிக்காக செல்வது வழக்கம். அப்படி செல்லுகின்ற பொழுது அங்கு இருக்கின்ற சிறை வாசிகளை, இல்லவாசிகளை சந்திப்போம். அவர்களுக்கு உதவி செய்வதற்காக எங்களால் முடிந்தவரை முயற்சி எடுப்போம். இதை கேட்கின்ற உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கலாம், எல்லாரும் கொலை பண்ணிட்டு உள்ளே போயிருக்கிறாங்க, எல்லாரும் கொள்ளையடிச்சிட்டு உள்ளே போயிருக்கிறாங்க, பல சமூகத்திற்கு தேவையற்ற காரியங்களை செஞ்சுவிட்டு தொந்தரவு கொடுத்ததுனால சட்டப்படி உள்ளே போயிருக்கவங்களுக்கு நீங்கள் எதுக்கு உதவி செய்ய போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே உங்கள் மனதில் எழலாம், அன்புக்குரியவர்களே. ஆனால் அங்கு உள்ளே சென்று அந்த நபர்களை சந்திக்க பொழுது மட்டும்தான் தெரியும், அவர்கள் இருந்த சூழ்நிலையில் நீங்களும் நானும் இருந்தால் ஒருவேளை நாமும் அவர்களோடு தான் இருந்திருப்போமோ என்கின்ற ஒரு எண்ணம் நம் மனதில் எழும். நீங்களும் நானும் நினைப்பது போல, அன்புக்குரியவர்களே, அந்த சிறைக்கூடத்திலே அடைக்கப்பட்டிருக்கின்ற அத்துணை பேருமே குற்றவாளிகள் இல்லை. ஆனால் சட்டத்தின்படி குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டவர்கள். இயேசு சட்டத்தை நிறைவேற்ற வந்தவர். இயேசு சட்டத்தின் சாரை பிடித்திருந்தாரே ஒழிய சட்டத்தினுடைய சக்கைகளை அவர் பிடித்திருந்ததே இல்லை. எனவேதான் சதுசேயர்களும் பரிசேயர்களும் இயேசுவை பற்றி பேசுகின்ற பொழுது அவன் நம் சட்டங்களை மீறிக்கொண்டே இருக்கிறான் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இந்த இயேசுவினுடைய பார்வையில் பார்க்கின்ற பொழுது பெரும்பான்மையானவர்கள் சிறைகளிலே இருக்கின்ற அந்த மனிதர்கள் சந்தர்ப்பத்தினாலும் சூழ்நிலையினாலும் கட்டாயத்தினாலும் சில குற்றங்களை செய்த மனிதர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். இந்த ஆண்டு கூட நமது திருத்தந்தை இந்த சிறைவாசி ஒருவர் எழுதிய சிலுவை பாதையைத்தான் புனிதவெள்ளி அன்று உலகம் முழுவதும் மக்கள் நேரலையில் பங்கேற்ற அந்த திருவழிபாட்டிலே அவர் வாசித்தார், தியானித்தார் என்பது இந்த நாம் அனைவரும் அறிந்த ஒரு உண்மையாக இருக்கின்றது. எனவே சிறைச்சாலை என்றவுடன் நம் மனதிலே தோன்றுகின்ற காரியம் உண்மையானது அல்ல. உள்ளே சென்று பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வேதனைகள், அவர்களுடைய சங்கடங்கள், அவர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாக தெரியும். இதோ இந்த ஒரு 40 நாட்கள் 45 நாட்கள் நாம் வீட்டுக்குள்ளேயே, அதுவும் நமது உறவுகளோடு இருந்த பொழுதே நமக்கு அவ்வளவு துன்பமாக இருக்கின்றதே. ஒரு நபர் செய்த ஒரு காரியத்திற்காக தன் குடும்பத்தை விட்டு, ஊரை விட்டு, உறவை விட்டு, நட்பை விட்டு, அத்துணையும் விட்டு ஒரு சிறைக்குள் அடைக்கப்படுகின்ற பொழுது அவருக்கு பேர் கிடையாது, அவருக்கு முகவரி கிடையாது, அவருக்கு அடையாளம் கிடையாது. ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்து வச்சிருப்பாங்க, அந்த நம்பரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. நீங்களும் நானும் நினைப்பது போல அவங்களுக்கு 3 நேரம் உணவு கிடைச்சிருது, அவங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் கிடைச்சிருது, அவங்களுக்கு என்ன குறை, நம்ம தான் கஷ்டப்படுறோம் நினைக்கிறோம். இல்லை அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கே உரிய துன்பத்தை அவர்கள் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி ஒரு வாரம் தான் சிறைப்பணிக்காக சிறைச்சாலைக்குள் சென்றவுடன் வழக்கமாக எங்களுக்கு உதவுவதற்கு ஒரு இளைஞன் ஒருவர் வருவார். அவர் பிற சமயத்தை சார்ந்தவர் தான், இருந்தாலும் நமது கிறிஸ்தவ காரியங்களிலும் மிகவும் ஆசையோடும் பக்தியோடும் பங்கெடுக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி வர்ற பொழுதெல்லாம் அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார். எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்கும், நாமெல்லாம் வெளியில் சுதந்திரமாக இருக்கிறப்பையே நம்ம முகத்தில் ஒரு சிரிப்பு வராது, ஒரு மகிழ்ச்சி இருக்காது, ஆனால் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உள்ளே இருக்கிற இந்த பையன் மட்டும், இந்த இளைஞன் மட்டும் எப்படி இப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறான் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு கேள்வியை மனதில் எழுதிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறப்ப கேட்டேன், எங்க நீங்களே கைதியாக வந்து உள்ளே உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷம், இவ்வளவு புத்துணர்ச்சி, இவ்வளவு மகிழ்ச்சி, ஏன் உங்களுக்கு கவலையே இருக்காதா, உள்ளுக்குள்ளே இருக்கிறோமே வெளியே போகணுங்கிற எண்ணமே கிடையாதா அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்லுவார், பிரதர் என்னை அன்பு செய்கிறவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க ஜெயிலுக்கு வெளியில் இருந்தாலும் என் கூட இருக்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், அதனால என்னை யாரும் கஷ்டப்படுத்த முடியாது. அவர் அந்த ஜெயிலுக்குள்ளே வந்த விளக்கு என்னன்னு பார்க்குறப்ப, இன்னொருவர் கொலை செய்கிறார், இவர் அந்த அருகில் இருந்தார் அவ்வளவுதான். ஆனால் வழக்கம் போல சட்டங்கள் ஜோடிக்கப்படுகின்றன, சாட்சியங்கள் உருவாக்கப்படுகின்றன, கைது செய்யப்படுகிறார், உள்ளே அடைக்கப்படுகிறார், தவறுதலான நீதிதான் வழங்கப்பட்டிருக்கின்றது. என்ன செய்வது, ஏறக்குறைய 10 ஆண்டு காலமாக அவர் உள்ளே இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது அவர் ஒரு பெண்ணை காதலிக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த உலக பார்வையிலே இன்று காதல் என்றாலே ஒரு கெட்ட வார்த்தை, காதல் என்றாலே கூடாத காரியம் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கின்ற இந்த சூழலிலே இருப்பது கூட சரி என்பது போலதான் பல இளைஞர்களும் இளம் பெண்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஊரை சுற்ற வேண்டும், சினிமா தியேட்டர் போகணும், பார்க்குக்கு போகணும், தவறான காரியங்களை ஈடுபடணுங்கிற ஒரு தவறான மனநிலையில உலகம் போய் கொண்டிருக்கிறது, காதலை பார்த்து கொண்டிருக்கின்றது. ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக மூங்கில் பூவை போன்று என்று சொல்லுவார்கள். மூங்கில் மரத்தில் நீங்கள் இலை பார்க்கலாம், பூ பார்ப்பது மிக அரிது. எனவே அரிதான காரியத்தை சுற்றுவதற்கு மூங்கில் பூவை போன்று என்று சொல்லுவார்கள். அந்த இளைஞனுடைய காதலும் ஒரு மூங்கில் பூ காதலாகத்தான் நான் பார்த்தேன். காரணம், அந்த பெண்ணுக்கு வீட்டிலே மற்றொரு மணமகனை தேடுகிறார்கள், ஆனால் பிடிவாதமாக அந்த இளைஞன் விடுதலையாகி வந்து விடுவான், அவனை நான் ஏற்றுக்கொள்வேன். ஒவ்வொரு முறை அந்த கைதிகளை பார்ப்பதற்கு அனுமதி கிடைக்கின்ற பொழுதெல்லாம் அந்த பெண் வந்து அவரை சந்திப்பதும் பேசுவதும் எந்த விதமான தவறான எண்ணமும் இல்லாமல் ஒரு முழுக்க முழுக்க என் வாழ்க்கைக்கு கடவுள் கொடுத்த நபர் இவர்தான் என்று முழுமையாக நம்புகின்ற ஒரு அன்பை அந்த இருவருக்குள்ளும் நான் பார்க்க முடிந்த அன்புக்குரியவர்களை. நாங்களும் சிறையை விட்டு வெளியே வருகின்ற பொழுது அந்த பெண் எங்களை சந்திப்பார், அவரை பற்றி விசாரிப்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்க முடியும், இப்படியும் ஒரு அன்பு இருக்க முடியுமா? எல்லாம் எதிர்பார்த்து தெரிகின்ற அந்த காலத்திலே இப்படி ஒரு சிறைக்குள் அடைக்கப்பட்ட ஒரு இளைஞனுக்காக ஒரு பெண் காத்திருக்க முடியுமா? ஆனால் இவர்கள் இருவருமே அன்புக்குரியவர்களே கடவுளை நம்பினார்கள். அந்த பெண்ணுகிட்ட பேசினாலும் சரி, அந்த இளைஞன்கிட்ட பேசினாலும் சரி, ரெண்டு பேரும் சொன்ன காரியம், கடவுள் எங்கள் அன்பை இணைத்திருக்கிறார். நான் சொல்லுவேன், அம்மா அவருடைய வழக்கு உச்ச நீதிமன்றம் போயிடுச்சு, உச்சநீதிமன்றத்தில் இருக்க அந்த வழக்குரைஞருக்கு நாங்கள் தான் தொலைபேசியில் கேட்போம், வழக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னா அந்த அம்மா எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலெல்லாம் எதிர்மறையாகத்தான் இருக்கும். அந்த கட்ட அடியில் இருக்கு பிரதர், இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, இதுதான் அவங்க சொல்லுவாங்க. நான் அந்த பையன்கிட்ட சொல்ல சங்கடமாக இருக்கு, கவலைப்படாத வந்துடும் வந்துடும். ஃபாதர் நீங்கள் கவலைப்படாதீங்க பிரதர், அது கண்டிப்பாக நான் வெளியே வந்துடுவேன், நீங்கள் பார்ப்பீங்க, நானும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி உங்கள் முன்னாடி வந்து நிற்போம், நீங்கள் தான் எங்கள் கல்யாணத்தை நடத்துவீங்க என்று சொல்லுவார். எனக்கு கூட நம்பிக்கை இருக்காது, எப்படி இது சாத்தியம், வாய்ப்பே இல்லை என்று தான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நான் 3ஆம் ஆண்டு முடிக்கின்ற பொழுது கடைசி வாரத்திலே அற்புதமாக அவன் நம்பியது போல், அந்த பெண் நம்பியது போல், அவர்கள் நம்பியது போலவே அவனுக்கு விடுதலை அற்புதமான விதத்திலே கிடைத்தது. வழக்கை நடத்துவதற்கு ஆள் இல்லை, ஏனென்று கேட்பதற்கு ஆள் இல்லை, பணம் கொடுத்து உறவுவதற்கு உறவுகள் கிடையாது, அவர்கள் நம்பியதெல்லாம் கடவுளை மட்டும்தான், இந்த கடவுள் எங்களை காப்பாற்றுவார், அவர்கள் சொன்ன வார்த்தை அதுதான், அந்த நம்பிக்கை அந்த வார்த்தை, அவர்கள் நம்பிய கடவுள் இயேசு அவர்களை காப்பாற்றினார். இருவரும் வெளியிலே வந்து எங்கள் முன்னிலையில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உறவுகளாகத்தான் அந்த திருமணத்தை நடத்தி வைத்தோம். இன்று அந்த தம்பதியினர் மிகுந்த மகிழ்ச்சியோடு, அவர்கள் எப்படி சிறைக்குள் பிரிந்திருந்தால் கூட மகிழ்ச்சியோடு இருந்தார்களோ அதே மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பணம் பெரிதாக இல்லாமல் இருக்கலாம், பகட்டு அதிகமாக இல்லாமல் இருக்கலாம், ஆடம்பரங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்வு ஒரு தூய்மையான அன்பை மையப்படுத்திய ஒரு வாழ்வாக, கடவுள் தங்களை இணைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நடைபோடுகின்ற ஒரு வாழ்வாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் உங்கள் துக்கமும் என் துக்கமும் நிச்சயமாக சந்தோஷமாக மாறும் என்பதற்கு இதை விட ஒரு சான்றை நாம் கண்டுபிடிக்க முடியுமா? இது போன்று நம் வாழ்க்கையிலே இடர்பாடுகள் எழுவது இயல்பு. இயேசு இன்றைய நற்செய்தியிலே அழகாக கூறுகின்றார், நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் ஆனால் உங்கள் துன்பம் மகிழ்ச்சியாக மாறும். இது எப்படி சாத்தியம்? இயேசுவுக்கும் கூட அந்த மகிழ்ச்சி எப்படித்தான் கிடைத்தது? கல்வாரியிலே கழுமரத்திலே கல்வர்கள் நடுவிலே தொங்கிய பிற்பாடு, இறுதி துளவு இரத்தம் வரை சிந்திய பிற்பாடு, தன் தாயையே தன் சகோதரனாக தன் சீடனுக்கு தாரை வார்த்து கொடுத்த பிற்பாடு, தனிமையின் உச்சத்திலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது என்னிறைவா என்னிறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் என்று அந்த நம்பிக்கையின்மையின் உச்சத்தை தொடுவது போன்று ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுத்தாலும், என் தந்தை என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எனக்கு அவர் என்னாலும் துணை நிற்பார், என் துன்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவார் என்று இயேசு நம்பினார். அதனால்தான் ஒரு சில வினாடியிலேயே கூறுகிறார், தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். இயேசு ஒரு நம்பிக்கை இழந்த நபராக இருந்திருந்தார், தன் தந்தையை புறக்கணித்த ஒரு நபராக இருந்திருந்தால், தன் துன்பத்தை கண்டு அச்சப்பட்ட ஒரு நபராக இருந்திருந்தால், நிச்சயமாக தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்ற அந்த நிறைவான வார்த்தையை சொல்வதற்கு வாய்ப்பு இருந்திருக்காது. அன்புக்குரியவர்களே, இயேசு நம் நம்பிக்கைக்குரிய கடவுள் மட்டுமல்ல, கடவுளின் மகன் மட்டுமல்ல, மாறாக துன்ப வேளையிலும் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு நல்ல போதகராக, ஒரு நல்ல ஆசிரியராக அவர் நமக்கு என்றும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவேதான் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே அழகாக சொல்லுவார்கள், இயேசு தலைமை குருவாக உங்களுக்காகவும் எனக்காகவும் என்னாலும் இடையராது வரிந்து பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு தலைமை குருவாக இருக்கிறார் என்பதை அந்த எபிரேய புத்தகம் முழுவதும் நாம் வாசிக்க முடியும். வேறு எங்குமே இயேசுவை குருவாக காட்ட மாட்டார்கள். இந்த குருவினுடைய பணி என்ன? கடவுளுக்கும் மனிதருக்கும் உறவு பாலமாக இருக்க வேண்டும். துன்பமும் துயரமும் சூழ்ந்து அவர்களை தாக்குகின்ற பொழுது கடவுள் இருக்கின்றார், அச்சப்படாதீர்கள், கலக்கம் கொள்ளாதீர்கள், உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும். இன்றைய முதல் வாசகம் நாம் அழகாக வாசிக்க கேட்டோம், பவுலடிகளார் தன்னுடைய திருத்தூது பணிகளிலே அந்த பயணங்களிலே அவர் சந்தித்த நபர்களையும் அவர்கள் மூலமாக பெற்றுக்கொண்ட அனுபவத்தையும் கடவுள் எப்படி அற்புதமாக அவர்களை வழிநடத்தினார் என்பதையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்ன? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை எப்படி நாம் படம் பிடித்து காட்டுகிறோம்? நம்முடைய திருச்சபை நம்முடைய வாழ்வை பயணிக்கின்ற ஒன்றாக பார்க்கின்றது. அன்புக்குரியவர்கள், நம்முடைய மறைக்கல்வியினுடைய பார்வையிலே பார்க்கின்ற பொழுது 3 வகையான திருச்சபை. முதலாவது வெற்றி பெற்ற திருச்சபை. வெற்றி பெற்ற திருச்சபை என்றால் என்ன? நம்மோடு வாழ்ந்து இயேசுவை மிகுந்த நெருக்கமாக பற்றி கொண்டு உங்களுக்கும் எனக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புனிதர்கள், முக்தி பெற்றவர்கள், ஆசீர் பெற்றவர்கள், அவர்களைத்தான் வெற்றி பெற்ற திருச்சபை என்று சொல்லுகிறோம். அங்கு துன்பம் இல்லை, அங்கு கண்ணீர் இல்லை, அங்கு ஆண்டவரை முகமுகமாக நீங்களும் நானும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமே, அந்த மகிழ்ச்சியும் அந்த தூயவர் கீதமும் ஆண்டவருக்கு மகிமை ஆண்டவருக்கு புகழ்ச்சி என்று பாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மேன்மையான திருச்சபை நாம் வெற்றி பெற்ற திருச்சபை என்று அழைக்கிறோம். இந்த வெற்றி பெற்ற திருச்சபைக்கு சென்றவர்கள் எல்லோரும் மலர்கள் தூவிய பாதையில் நடந்தவர்கள் அல்ல, மேக ஓட்டங்களிலே பறந்தவர்கள் அல்ல, உங்களை விடவும் என்னை விடவும் அதிகமாக துன்பங்களை அனுபவித்தவர்கள். நீங்கள் எந்த புனிதருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகங்களையும் எடுத்து படித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே. கண்டிப்பாக கஷ்டங்கள் இருந்திருக்கும், கண்டிப்பாக துன்பங்கள் இருந்திருக்கும், கண்டிப்பாக மனவேதனை இருந்திருக்கும். ஆனால் இவை அத்தனைக்கும் மத்தியில் அவர்கள் வைத்திருந்த ஒற்றை நம்பிக்கை என்ன? இதுவல்ல நிரந்தரம், இதுவல்ல முடிவு, கடவுள் எங்களுக்கு பேரின்பத்தை கொடுப்பார், கடவுள் எங்களுக்கு நிலைவாழ்வை கொடுப்பார், கடவுள் எங்கள் கண்ணீரை துடைப்பார், கடவுள் எங்களுக்கு துணையாளராக இருப்பார் என்று நம்பினார்கள், நம்பினார்கள், நம்பிக்கொண்டே இருந்தார்கள். இறுதியாக அந்த விண்ணகத்திலே வெற்றி பெற்ற திருச்சபையினுடைய உறுப்பினர்களாக மாறியிருக்கிறார்கள். புனித குடும்பத்தை எடுத்துக்கொள்வோமே, இயேசுவும் சூசையும் மரியும் வாழ்ந்த அந்த குடும்பத்தை எடுத்துக்கொள்வோமே. அந்த குடும்பத்தில் துன்பம் இல்லையா? அந்த குடும்பத்தில் கண்ணீர் இல்லையா? அந்த குடும்பத்தில் வேதனை இல்லையா? அன்புக்குரியவர்களே, பிள்ளையை பெற்று எடுப்பதற்கு கூட மரியாளுக்கு ஒரு இடம் கொடுக்காத உலகம் இந்த உலகம். அந்த ஈன்ற குழந்தையை கிடத்துவதற்கு கூட ஒரு இடம் இல்லை. தொட்டிலில், அதுவும் மாடுகள் வந்து உணவு உண்ணுகின்ற அந்த தீவன தொட்டியில் குழந்தையை கிடத்துகிறார்கள். நினைத்து பாருங்கள், இந்த நம்ம வாழ்கின்ற இந்த காலத்தில் யாராவது ஒரு பெண் கருவுற்றுவிட்டால், நமது வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண்மணி, நமது மகளோ மருமகளோ, நமது வீட்டிலே இருப்பவர் அவர்கள் கருவுற்று விட்டார்கள் என்றால் எப்படி தாங்குகிறோம்? எப்படி அவர்களை பாதுகாக்கிறோம்? எத்தனை முறை மருத்துவரிடம் அழைத்து செல்கிறோம்? எத்தனை உணவுகளை பார்த்து பார்த்து கொடுக்கிறோம்? எவ்வளவு தூரம் கையில் வைத்து தாங்குகிறோம்? இதையெல்லாம் அன்னைமரியாளுக்கு கிடைத்ததா? இந்த பாக்கியமெல்லாம் அன்னைமரியாள் பெற்றுக்கொண்டாளா? ஒன்றுமே இல்லையே, அவள் பட்டதெல்லாம் துன்பம். ஒரு இடத்தில் இருந்து கூட அந்த பிள்ளையை பெற்றெடுக்க முடியவில்லை. மைல் கணக்காக மக்கள் கணக்கெடுப்பில் கணப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக போகிறார். போன இடத்தில் குழந்தை பிறக்கிறது. வீட்டில் இடமில்லை, சத்திரத்தில் இடமில்லை, கடைசியில் மாடுகள் அடங்குகின்ற வீட்டில் தானே, மாடுகள் வீட்டில் தானே அன்புக்குரியவர்கள் இடம் கிடைத்தது. மனிதர்கள் உள்ளத்திலும் இடமில்லை, இல்லத்திலும் இடமில்லை. இதுதான் உண்மையான நிலை. இயேசு பிறந்த பொழுது சூசை அப்புறம் எடுத்துக்கொள்வோமே, அந்த பெண்ணுக்கு என்ன நேர்கிறது என்னெல்லாம் புரிந்து கொள்வதற்கு கூட அவருக்கு நேரம் இல்லை. அந்த இளம் நங்கையை, அந்த நிறைமாத கர்ப்பிணியை அழைத்து கொண்டு ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டுகின்ற பொழுது அவர் மனம் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும், அவர் மனம் எவ்வளவு துவண்டு போயிருக்கும். ஒரு கணவனுக்கு என்ன பெரிய துன்பம் வந்துவிடும்? தன்னை நம்பி வந்த தன் மனைவிக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை என்பதை காட்டிலும் ஒரு கணவனுக்கு என்ன துன்பம் வந்துவிட முடியும்? அந்த துன்பத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். எதற்காக? நீங்களும் நானும் நிலை மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு மீட்பரை பெற வேண்டும் என்பதற்காக. அன்று ஒரு திருக்குடும்பம் பட்ட துன்பம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. அந்த குழந்தை பிறந்தவுடன் மட்டும் நிம்மதி வந்து விட்டதா? மகிழ்ச்சி பிறந்து விட்டதா? இல்லை. என்புக்குரியவர்களே, எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள் எகிப்தர். அங்கும் மகிழ்ச்சியா? அங்கும் இல்லை, பயந்து பயந்து வாழ்கிறார்கள். எங்கு குழந்தையை இழந்து விடுவோமோ என்ற பயத்தில். இப்படி அந்த திருக்குடும்பம் நடைபோட்ட பாதைகளை எல்லாம் நாம் பார்த்தோமே என்றால் கல்லும் முள்ளும் துன்பமும் துவர்ச்சியுமாக முழுவதுமாக கிடக்கின்றது. இருந்தாலும் அவர்கள் தளர்ந்து போகவில்லை. காரணம் அவர்களுக்கு தெரியும், கடவுளின் திருவுளம் இது, கடவுளினுடைய திட்டம் இது. இந்த கடவுளினுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளுகின்ற எல்லார் வாழ்க்கையிலும் துன்பம் இருக்கும், மனதிலே கலக்கம் இருக்கும், இடர்பாடு இருக்கும், இன்னல் இருக்கும். ஆனால் இவற்றுக்கு மத்தியிலெல்லாம் அந்த வெற்றி பெற்ற திருச்சபையில் இருக்கின்ற நபர்கள் மனதிலே இருந்த அதே நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இருந்தால் நாமும் வெற்றி பெற்ற திருச்சபையிலே பங்கெடுப்பதற்கான பங்காளிகளாக மாறிவிடுவோம். இரண்டாவது திருச்சபை என்ன? துன்புறுகின்ற திருச்சபை. யார் அந்த துன்புறுகின்ற திருச்சபை? உங்களோடும் என்னோடும் வாழ்ந்து நமக்கு முன்பாகவே மரணமடைந்து இறைவனை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற அவர்கள் இந்த மண்ணுலகிலே வாழ்ந்த தருணங்களில் துன்பத்தை நினைத்து கஷ்டப்பட்டு இருக்கலாம். இல்லை துன்பத்தை கடந்து விட வேண்டும் என்பதற்காக உலக நாட்டங்களிலே ஒருவேளை ஈடுபட்டிருக்கலாம். கடவுளினுடைய திருவுளத்தை புரிந்து கொள்ளாமலோ அல்லது புரிந்து கொண்ட விடுபாடும் அதை ஏற்றுக்கொள்ளாமலோ உதாசீனப்படுத்தியதனால் கடவுளினுடைய இரக்கத்தை பெறாமல் போயிருந்திருக்கலாம். எனவே அவர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள, தங்களை கடவுளுடைய இல்லத்திற்கு செல்வதற்கு தகுதிப்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் துன்புறும் திருச்சபைகளாக, இன்னும் எளிய வார்த்தைகளை சொல்ல வேண்டுமென்றால் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கின்ற ஆன்மாக்கள் என்று சொல்லுகிறோமே, அதுதான் அன்புக்குரியவர்களே துன்புறுகின்ற திருச்சபை. அப்படி என்றால் மூன்றாவது திருச்சபை எது? அதுதான் நீங்களும் நானும் இருக்கின்ற இந்த திருச்சபை. இந்த திருச்சபையை எப்படி நமது தாயாம் திருவை அழைக்கிறது என்றால் பயணிக்கின்ற திருச்சபை. என்ன பயணம், எதை நோக்கி பயணம், எங்கு முடிகின்றது இந்த பயணம்? இந்த பயணம் அந்த வெற்றி பெற்ற திருச்சபையை நோக்கி நடைபோடுகின்றது. அந்த வெற்றி பெற்ற திருச்சபையை நோக்கி நடைபோடுகின்ற பொழுது நாம் சறுக்கி விழலாம், எழுந்து விட வேண்டும். தடுக்கி விழலாம், தடுமாறி விடக்கூடாது. நம்பிக்கையோடு எவ்வளவு துன்பங்கள் எப்படி நம்மை தாக்கினாலும் இயேசுவும் அவர் தந்தையும் அவர் அனுப்பிய தூய ஆவியும் என்னோடு இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் நடைபோடுகின்ற பொழுது அவர்கள் நிச்சயமாக துன்புறும் திருச்சபையை தாண்டி அந்த வெற்றி பெற்ற திருச்சபை அடைவதற்குத்தான் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். கடவுளினுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் இதோ இந்த அலைபேசி வாயிலாகவோ, தொலைக்காட்சி வாயிலாகவோ, மடிக்கணினி வாயிலாகவோ இந்த திருப்பலியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவருமே அந்த வெற்றி பெற்ற திருச்சபையில் வந்து அவரை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும், அந்த பேரின்பத்திலே பங்கு கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் உலகம் நம்மை ஈர்த்து கொண்டே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதோ இந்த கொரோனாவினால் நாம் தனிமைப்படுத்தப்பட்ட பொழுது நாம் எத்தனை ஆடம்பரங்களை விட்டிருந்தோம், எத்தனை தேவையற்ற காரியங்களை விட்டிருந்தோம், எத்தனை வேடிக்கை வினோத கலை நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உறவுகள், அன்பு, பாசம், இறைவார்த்தை, நற்கருணை, தொலைக்காட்சியிலே திருப்பலி, ஆராதனை, கொண்டாட்டங்கள் என முழுக்க முழுக்க நமக்கு வாழ்வு கொடுக்கின்ற காரியங்களை மையப்படுத்தினோமே, அதை மட்டும் இந்த தளர்வுக்கு பிற்பாடும், இந்த கொரோனா பயத்திலிருந்து மீண்டு வந்த பிற்பாடும் நம் மனதிலே வைத்து நடந்தோமே என்றாலே பெரும்பான்மையானவர்கள் இந்த பயணிக்கின்ற திருச்சபையிலே பயணித்து நிச்சயமாக வெற்றி பெற்ற திருச்சபையில் பங்கெடுப்போம் என்பது நிச்சயம். எதற்காக இந்த பயணிக்கின்ற திருச்சபை பற்றி கூறுகிறோம் என்றால் அதுதான் இந்த திருத்தூதர் பவுல் தன்னுடைய பயணத்தின் வழியாக நமக்கு காட்டுகின்ற ஒரு பாடம். இன்றைய வாசகத்திலே பவுலடிகளார் எங்கு செல்கிறார்? கொரிந்து நகரத்திற்கு செல்கிறார். கொரிந்து நகரத்திற்கு எங்கிருந்து செல்கிறார்? ஏதென்ஸிலிருந்து செல்கிறார். ஏதென்ஸிலிருந்து கொரிந்து நகரத்துக்கு போறதற்கு விமானங்கள் ஒன்றும் கிடையாது, தொடர்வண்டிகள் ஒன்றும் கிடையாது. அவர்கள் அந்த களத்திலே, அந்த கடலிலே அவர்கள் பட்டிருக்கின்ற துன்பங்கள் என்ன, அவர்கள் பட்டிருக்கின்ற வேதனைகள் என்ன? சில நேரம் அந்த களம் உடைந்து போய்விடலாம். அவர்கள் எந்த திசையில் காற்றடிக்கின்றதோ அந்த திசையில் தான் பயணம் மேற்கொள்ள வேண்டும். ஒருவேளை அவர்கள் செல்லுகின்ற பொழுது பயணம் திசை மாறி போயிருக்கலாம். ஆனால் ஒருபோதும் பவுல் கடவுளை குறை கூறியதாக வாக்கியம் கிடையாது. இதோ பழைய ஏற்பாட்டினை நாம் பார்க்கின்ற மோயிசன் கூட, ஆண்டவரே தந்தையே நானா இவர்களை பெற்றெடுத்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துடைய மக்கள், இவர்களை ஏன் என் தலையில் கொண்டு வந்து கட்டினீர் என்று கதறுவதை நாம் கேட்கிறோம். ஆனால் பவுலடிகளார் அப்படி ஒருபோதும் கடவுளுக்கு எதிராக பேசிய நபராக நாம் பார்க்கவே இல்லை. அதனால்தான் இறுதி வரை கடவுளால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு நபராக, முழுக்க முழுக்க உயிர்த்த ஆண்டவரால் அவர் உட்கொள்ளப்பட்ட ஒரு ஆளாக, முழுக்க முழுக்க நான் இயேசுவை பின்தொடர்வது போல் நீங்களும் என்னை பின்தொடருங்கள் என்று 1 கொரிந்தியர் 11:1 அழகாக கூறுகிறாரே, அதுபோல் நீங்களும் நானும் வாழ முடியுமா? வாழ வேண்டுமென்றால் இந்த பவுல் தன் பயணங்களில் எல்லாம், தன் வாழ்க்கையில் எல்லாம் பட்ட துன்பங்கள், அடைக்கப்பட்ட சிறைச்சாலைகள், பெற்ற பரம்படிகள், சவுக்கடிகள், உடைந்த களம், உயிர் போகின்ற நிலை, ஓடிவிட்ட நண்பர்கள், இவை அத்துணைக்கு மத்தியிலும் இந்த எல்லா துன்பங்களிலும் அவர் மகிழ்ச்சியாகிய இயேசுவை பெற்றிருந்தார். நீங்களும் நானும் பவுல் அளவிற்கா துன்பப்பட்டு விட்டோம், அல்லது மரியாள் அளவிற்கா துன்பப்பட்டு விட்டோம், சூசையப்பர் அளவிற்கா துன்பப்பட்டு விட்டோம்? இல்லை என்புக்குரியவர்களே, கடவுள் நம்மால் எவ்வளவு துன்பங்களை தாங்க முடியுமோ அதைத்தான் கொடுக்கிறார். நம்மால் எவ்வளவு வலுவை ஏற்றிக்கொள்ள முடியுமோ அதைத்தான் கடவுள் கொடுக்கிறார். ஒருபோதும் கடவுள் நம்மை விட்டு அகன்று போவர் அல்ல. இந்த பவுல் கடவுளுக்காக இறைப்பணி செய்தாலும் ஒரு நாளும் அதை தனக்கு ஆதாயம் கொடுக்கின்ற காரியத்திற்கு பயன்படுத்தியர் அல்ல என்பதை இன்றைய முதல் வாசகம் அழகாக காட்டுகிறது. ஒரு மிகப்பெரிய இறை ஊழியராக, அத்துணை இறைப்பணியாளர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய பவுல் தன்னுடைய உணவிற்காகவும் தன்னுடைய பிழைப்பிற்காகவும் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறார்? கூடாரம் அமைக்கின்ற பணி. இந்த கூடாரம் அமைக்கின்ற பணியின் வழியாக வருகின்ற வருவாயை கூட தனக்கு மட்டுமல்லாமல் தன் மறைவரப்புகின்ற பணிக்கும் அவர் பயன்படுத்துகிறார். இன்று எத்தனை பேர் கடவுளை வியாபாரமாக்கி கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களை. கடவுள் என்றால் ஒரு வியாபாரம். இங்கு செல்லுங்கள், இவ்வளவு தொகை கொடுங்கள், அங்கு செல்லுங்கள், அவ்வளவு தொகை கொடுங்கள், அருள் கிடைத்துவிடும் என்பது போல இன்று மதங்களிலும் பணம் என்கின்ற மதம் பிடித்து நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த பவுல் கூறுகிறார், உங்களுக்கு வேண்டியதை உழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள், கடவுள் உழைப்பவர்களைத்தான் ஆசீர்வதிக்கிறார் என்பதை தெளிவாக காட்டுகிறார். கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர், கடவுளுடைய கடைக்கோடி திருத்தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், கடவுளை நேரடியாக பவுல் சவுளே சவுளே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று இயேசுவினுடைய குரலை கேட்டு மனமாறிய அந்த பவுல் ஒருபோதும் கடவுள் கொடுத்த அழைப்பை ஒரு பிழைப்பாக அவர் காணவில்லை. மாறாக தன் உடல் உழைப்பினால், தன்னுடைய திறத்தினால், பெற்ற செல்வத்தை கொண்டுத்தான் தன் வாழ்க்கையை கடத்தினாரே ஒழிய கடவுளை விளைபொருளாக மாற்றவில்லை. அன்புக்குரியவர்களே, கடவுளை ஒருபோதும் ஒரு தொழில் சார்ந்த நபராக பார்த்து விடாதீர்கள். நீங்களும் நானும் கடவுளோடு பேரம் பேசுகிறோமே, ஆண்டவரே நீங்கள் இதை செஞ்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இது, ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு குழந்தை பாக்கி கொடுத்துட்டீங்கன்னா நான் ஒரு தங்கத்தில் செயின் வாங்கி போடுறேன், மோதிரம் வாங்கி போடுறேன், நகை வாங்கி போடுறேன் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் வாங்கி கொடுக்கின்ற பொருளுக்காக கடவுள் செய்கிறார் என்று, நீங்கள் கொடுக்கின்ற அந்த பணத்திற்காக கடவுள் செய்கிறார் என்று, அது கடவுளினுடைய இரக்கம் அன்புக்குரியவர்களே. அந்த இரக்கத்தினால் நீங்கள் மகிழ்ச்சியுற்று கொடுப்பதை கடவுள் ஒருபோதும் பெரிதாக நினைப்பதில்லை. உங்கள் மனதை தான் அவர் நினைக்கிறார். உங்கள் மனம் கொடுப்பதனுடைய வெளிப்பாடாக இருந்தால் மகிழ்ச்சி, மாறாக அவர் செய்துவிட்டார் நான் செய்கிறேன் என்று ஒரு தொழில் சார்ந்த முறையிலே கடவுளை பார்க்க கூடாது என்பதை பவுல் இன்று தெளிவாக இந்த முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு எடுத்து கூறுகிறார். இயேசு கூறுகிறார், இன்னும் சிறிது காலம் நீங்கள் என்னை காண்பீர்கள், பிறகு காண மாட்டீர்கள். இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களோடு இருப்பேன், பின் இருக்க மாட்டேன். இது எதை கூறுகிறது என்றால், விவிலிய அறிஞர்கள் இயேசுவினுடைய இறப்பு உயிர்ப்பை குறித்து காட்டுவதாக பார்க்கிறார்கள். இன்னும் சிலர் இதை எப்படி பார்க்கிறார்கள் என்றால், நாம் எப்பொழுதெல்லாம் நன்மை செய்கின்றோமோ, நாம் எப்பொழுதெல்லாம் இயேசுவினுடைய உடனிருப்பை உணர்கின்றோமோ, இயேசு என்னோடு இருக்கிறார் என்று நம்பிக்கை கொள்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் இயேசுவை காண்கிறோம். அதுதான் அந்த சிறிது காலம். எப்பொழுதெல்லாம் நாம் கடவுளுக்கு உகந்த காரியத்தை செய்ய தவறுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது ஒளிந்து கொண்டார்களோ, அதுபோல் கடவுளினுடைய கண்ணிலிருந்து ஒளிந்து கொள்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் கடவுளிலிருந்து ஒளிந்து கொள்கிறோமே ஒழிய கடவுள் ஒருபோதும் நம்மை விட்டு ஒளிவதில்லை. உங்களுக்கும் எனக்கும் தான் காலமும் நேரமும், கடவுளுக்கு அது கிடையாது அன்புக்குரியவர்களே. எனவே நினைத்து பார்ப்போம், என்னுடைய வாழ்க்கையிலே துன்பம் வருகின்ற பொழுது என் மனநிலை எப்படி இருக்கின்றது? பயந்து ஓடுகின்றதா, அச்சப்படுகின்றதா, கலக்கம் கொள்ளுகின்றதா, காணாமல் போகின்றதா, இல்லை கடவுளை தேடுகின்றதா, கடவுள் மீது நம்பிக்கையை அதிகரிக்கின்றதா, என்னோடு கடவுள் இருக்கிறார் என்று தாவீது ஒரு கூழாங்கலை வைத்துக் கொண்டு கோலியாத் என்கின்ற ஒரு பெரிய ஒரு எதிரியை தாக்கினானே, அதை மனதில் பதிவு செய்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இடர்பாடு வந்தாலும் சரி, கடவுள் என்னோடு இருக்கிறார், கடவுள் என்னோடு இருக்கின்ற பொழுது நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் மகிழ்ச்சியை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது எண்ணுகின்ற ஒரு மனநிலைக்கு நாம் வந்துவிட்டோமே என்றால், நிச்சயமாக சத்தியமாக நமது துன்பம், நமது துயரம், நமது கலக்கம் மகிழ்ச்சியாக மாறும் என்று இயேசு சொன்ன வார்த்தை என்னாலும் உயிர்ப்புள்ளதாக, நிலையுள்ளதாக, நிறைவு தருவதாக இருக்கும். மகிழ்ச்சியை பணத்திலும் பொருளிலும் செல்வத்திலும் தேடாதீர்கள், உங்கள் உள்ளத்தில் தேடுங்கள். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், அப்படி ஒரு வீடு கட்டிவிட்டால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், அந்த வேலைக்கு நான் போய்விட்டால் மகிழ்ச்சியாக இருப்பேன், இவ்வளவு பணம் கிடைத்து விட்டால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், இந்த காரை வாங்கிவிட்டால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், இந்த தொலைபேசி எனக்கு கிடைத்து விட்டால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், இந்த இளைஞன் எனக்கு வாழ்க்கை துணைவனாக வந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். மகிழ்ச்சி அந்த நபரிலோ, பொருளிலோ, பணத்திலோ, செல்வத்திலோ அல்ல, மாறாக உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். நான் இன்று இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலையில் மகிழ்ச்சியாக இல்லை என்றால், நான் நினைப்பது போல் எப்படி யாருடன் எந்த நிலையில் எவ்வளவு பணத்துடன் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன். ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அந்த மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்துக்குள் இருக்க வேண்டுமென்றால் நீங்களும் நானும் இயேசுவோடு இருக்க வேண்டும். இயேசுவோடு இருப்பவர்களுக்கு துன்பம் வராது என்று சொல்ல முடியாது. இயேசுவோடு இருப்பவர்களுக்கு துன்பம் வரும், கஷ்டம் வரும், கலக்கம் வரும். ஆனால் ஒரு நாளும் அவர்கள் மகிழ்ச்சியை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த நம்பிக்கையில் தொடர்ந்து இந்த பலியிலே வேண்டுவோம். நற்கருணையிலே எழுந்தருளுகின்ற அந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை வழிநடத்துகிறார், என் துன்பங்களை எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றுவார். நான் நினைக்கின்ற காரியங்கள் இல்லை மகிழ்ச்சி, என் உள்ளத்தில் வந்து தங்குகின்ற இந்த இயேசுவில்தான் என் மகிழ்ச்சி என்று நம்புவோம், நடைபோடுவோம் மகிழ்ச்சியாக வாழ்க்கை முழுவதும். ஆமேன்.